உள்ள அண்ணன் சித்திரம் எழுதியவர் நாகராஜ்.
என்னங்க?
என்ன சுகுணா?
உங்க அம்மாவும் இறந்து போய் ஒரு மாசம் ஆகுது, இன்னும் உங்க தம்பியும் தங்கச்சியும் இங்கேயே இருக்காங்களே.
சுகுணா, என்ன பேசுற நீ? அவங்களுக்கு நம்மள விட்டா வேற யார் இருக்கா?
அதுக்காக எல்லாருக்கும் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா? அதுவும் இல்லாம நம்ம பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நான் அலுவலகத்துக்கு வேலைக்கு போறதுக்குள்ளயும் நான் படுற கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும்.
சரி, அதுக்கு என்ன செய்யணுங்கற?
உங்க தங்கச்சி சுதா இனிமே படிச்சு என்ன செய்ய போறா? அவளையாவது வீட்டு வேலை செய்ய சொல்லலாம்ல.
சுதா படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அடம் பிடிக்கிறா, சின்ன பொண்ணு தானே அவ. அவ படிச்சு நாலு எழுத்து தெரிஞ்சுகிட்டா நாளைக்கு அவளுக்கு உபயோகமா இருக்கும்ல.
உங்க தம்பி திலீப் வேலைக்கு போகணும்ன்ற அக்கறையே இல்லாம இருக்கான். அவனாவது வீட்டுல தண்ணி புடிச்சு வைக்கிறது, பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடுறது, இப்படி ஏதாவது சின்ன சின்ன வேலைகளாவது செய்யலாம்ல. எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவுடைய போட்டோ கீழே உக்காந்துகிட்டு அழுதுகிட்டே இருக்கான்.
பாரு, அவன் இத்தனை வருஷமா அம்மாவோட இருந்ததுனால அவனுக்கு அம்மாவை மறக்க முடியல போல இருக்கு.
நீங்க இப்படியே சொல்லிட்டு இருங்க.
சரி சரி, அப்பாவோட ஓய்வூதிய பணம் அம்மா பேர்ல இருந்து என் பேருக்கு வந்துடுச்சு. அந்த பணத்தை கொடுத்து திலீபுக்கு ஒரு நல்ல வேலைய வாங்கிடலாம். அப்புறம் சுதாவுக்கு வங்கியில கொஞ்சம் பணத்தை போட்டு வச்சிடலாம். ஏன்னா நாளைக்கு அவளோட திருமணத்துக்கு திண்டாட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல.
இத பாருங்க, இத்தனை வருஷமா வாங்குற சம்பளத்தை எல்லாம் உங்க அம்மா கிட்ட தானே கொடுத்தீங்க. இவங்களை படிக்க வச்சதெல்லாம் உங்க பணத்துல தானே. இப்போ உங்க பேர்ல இருக்கிற இந்த பணத்தையும் இவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களை நடுத்தருவுல நிக்க வைங்க.
என்ன சுகுணா இப்படி பேசுற?
பின்ன நான் சொல்றத கேளுங்க. அந்த பணம் அப்படியே வங்கியில இருக்கட்டும். உங்க மாமான்னு ஒருத்தர் உங்க அம்மா சேர்த்தப்போ வந்து அழுதுட்டு இருந்தாருல.
ஆமா, தங்கராஜ் மாமா. அவருக்கு என்ன?
அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கான், அத திலீப்புக்கு கொடுங்கனானு உங்க அம்மா சொன்னதா அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால அவரை வர சொல்லி திலீப்புக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சிருங்க.
என்ன சுகுணா, அவனே வேலை விட்டு இல்லாம இருக்கான், அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு என்னத்த பண்றது? அப்புறம் வரவளுக்கு நீ தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்.
ஏங்க, நாம இங்க இருந்தா தானே.
ஏன், எங்கயாவது சுற்றுலா போயிடலாங்கறியா?
சுற்றுலா இல்லீங்க, வேற ஊருக்கு போயிடலாங்கிறேன்.
ஏன், இங்க நல்ல வசதியா தானே இருக்கு?
திலீப் திருமணத்துக்கு பிறகு நாம வேற ஊருக்கு மாத்தல் வாங்கிட்டு போயிடலாங்க. அப்படி போனாதான் நாம நல்ல வசதியா வாழ முடியும், நம்ம பசங்களையும் நல்லா படிக்க வைக்க முடியும்.
அப்ப சுதா
எல்லாம் திலீப் பாத்துப்பான்.
அவனே வேலை இல்லாம
கஷ்டப்பட மாட்டான். ஏன்னா பொண்டாட்டி வந்ததும் பொறுப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவான் பாருங்க. அதான் நான் சொல்றபடி செய்யுங்க, முதல்ல போங்க.
தம்பி, சேகர் தம்பி.
யார் அது? என்னங்க, யார் நீங்க? சேகர் அண்ணன் இல்லீங்களே.
அப்படிங்களா? நீங்க சேகர் தம்பி திலீப்புங்களா?
ஆமாங்க. நீங்க யாருங்க?
நான் உங்க அம்மாவோட பெரியப்பா மகன் தங்கராஜ். உங்களுக்கு மாம முறை வேணும், உங்க அம்மா இறந்தப்ப வந்திருந்தேனே.
அப்படிங்களா? நான் சரியா கவனிக்கல. உள்ள வாங்க. ஆமா, இவங்க யாரு?
இது என் பொண்ணு பவானிங்க, எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கு, அதுக்கு மேல படிக்க வைக்க முடியல.
அப்படிங்களா? இருங்க, காஃபி கொண்டார.
இருக்கட்டுங்க. ஆமா, சேகர் எப்ப வருவாரு?
அவரு ராத்திரிக்கு தான் வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு.
ராத்திரிக்கு தான் வருவாரா?
ஆமாங்க. நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா?
எல்லாம் நல்ல விஷயம்தான். சரி, இருந்து பாத்துட்டு போக வேண்டியதுதான், என்ன பண்றது?
ஆஹா, அப்படியா? அப்ப சரி, இருங்க இருங்க, பாத்துட்டே போங்க.
தம்பி, நாங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடுறோம்.
என்னங்க, நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்? நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, இன்னும் அரை மணி நேரத்துல சாப்பாடு சூடா வரும்.
யார் தம்பி சமையல் செய்யறது?
ஏங்க, நான் தான். நல்ல சமையல் செய்வீங்க.
அச்சுச்சோ, அப்பா நம்ம நிலைமை என்ன ஆகுறது?
ஏங்க உங்களுக்கு சந்தேகம்?
அப்பா, சமையல் அறை எங்க இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க, நான் போய் சமைக்கிறேன்.
என்னங்க நீங்க, விருந்தாளியா வந்தவங்களை சமையல் செய்ய சொல்றது நல்லவா இருக்கும்.
விருந்தாளியா? நான் உங்க வருங்கால மாமனாரு.
மாமனாரா?
ஆமாங்க. என் பொண்ணு பவானிய உங்களுக்கு பேசி முடிவு பண்ணிடலான்னு மொன்னம் தான் எங்களை வர சொன்னாரு.
என்ன உளறீங்க?
நான் உளரல தம்பி, உண்மையத்தான் சொல்றேன்.
உங்களை வர சொல்லிட்டு அண்ணையே வெளியே போனாரு?
அவரு வர சொன்னாரே தவிர என்னைக்குன்னு சொல்லல. நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னுதான் நாங்க உடனே புறப்பட்டு வந்துட்டோம்.
இங்க பாருங்க, எனக்கு வேலையே கிடையாது, அதனால இப்ப என்னால கல்யாணம் தான் பண்ணிக்க முடியாது.
அதையும் உங்க அண்ணன் சொன்னாரு. ஆனா கூடிய சீக்கிரத்துல ஏதாவது வேலைக்கு வழி பண்றேன்னு சொல்லிருக்காரு.
அதெல்லாம் எப்படிங்க சரி வரும்?
சரி விடுங்க தம்பி, உங்க அண்ணன் வரட்டும், பேசிக்கலாம்.
திலீப், திலீப்,
இதோ வரானே.
எவ்வளவு நேரமாடா கதவு தட்டுறது?
வணக்கம் சேகர்.
அடடே மாமா, எப்ப வந்தீங்க?
நாங்க காலையிலே வந்துட்டோம்.
அப்படிங்களா? நீங்க மட்டும்தான் வந்தீங்களா?
என் பொண்ணு பவானியும் கூட வந்திருக்கா.
அப்படிங்களா? சாப்பிட்டீங்களா?
சாப்பிட்டங்க.
யாரு, திலீப் சமைச்சானா?
இல்லீங்க, பவானி தான் சமையல் செஞ்சா.
அடடே பரவாயில்லையே, இப்பவே புகுந்து வீட்டுல சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டாளா?
அண்ணா, இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாண்ணா.
ஏண்டா?
எனக்கு இன்னும் ஒரு வேலை கிடைக்கல.
அதனால என்னடா, பொண்டாட்டி வர நேரம் நல்ல வேலையா கிடைக்கும்டா.
இல்லண்ணா, வேலை கிடைச்ச உடனேதான் கல்யாணமே பண்ணிக்குவேன்.
டேய் சேகர், அம்மாவோட ஆசையே உனக்கு இந்த பவானிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான்டா.
என்னன்னா சொல்றீங்க?
ஆமாண்டா, அம்மா கண்ணை மூடுறதுக்குள்ள அவங்க ஆசைய நிறைவேற்றிடணும்னு இருந்தேன். என்ன பண்றது, அவங்களுக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. சரி, அவங்க ஆத்மாவாவது சாந்தி அடையிட்டோம்னு தான் இப்பவாவது கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு மாமாவ சம்பந்தம் பேச வர சொன்னேன்.
அதுக்குள்ளா வேலை கிடைச்ச பிறகு பண்ணிக்கலாம்னு நினைச்சேன்.
அம்மா ஆசைய நிறைவேற்றிடா, உனக்கு தன்னால வேலை கிடைக்கும்.
ஆமாங்க மாப்பிள, உன்ன சொல்ற மாதிரி செய்யுங்க.
சரி, அம்மா ஆசைப்பட்டாங்கிறீங்க, நான் என்ன சொல்ல முடியும்? சரிண்ணா, உங்க இஷ்டப்படி செய்யுங்க.
ஒரு வழியா கல்யாணத்தை முடிச்சாச்சு.
ஆமா மாமா. மாமா, திலீப் எங்க?
இதோ உள்ள இருக்காரு, கூப்பிடட்டுமா?
இருக்கட்டும் இருக்கட்டும். மாமா, எங்க அலுவலகத்துல என்ன வேற ஊருக்கு மாத்தல் பண்ணிட்டாங்க.
அடடே, அப்படியா?
என்னங்க?
என்ன சுகுணா?
எங்க அலுவலகத்துல கூட என்ன வேற ஊருக்கு மாத்தல் செய்ய போறாங்களாம்.
அட, என்னமா இது? இப்படி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல மாத்தல் உத்தரவு வந்திருக்கு?
என்ன மாமா, என்ன உத்தரவு வந்திருக்கு?
டேய் திலீப், எனக்கு உங்க அண்ணிக்கும் வேற ஊருக்கு மாத்தல் உத்தரவு வந்திருக்குடா.
அப்போ எல்லாரும் கிளம்ப வேண்டியதானா?
எல்லாருமா?
ஆமா. நீ
டேய் என்ன பேசுற, உனக்கும் குடும்பம்னு ஆயிடுச்சு, இனிமே நீ எங்களோட வரேன்னா?
அப்ப நாங்க இங்கேயே இருக்க வேண்டியதானா? என்னன்னா சொல்றீங்க, எனக்கு இன்னும் வேலையும் கிடைக்கல, இதுல கல்யாணம் வேற செஞ்சு வச்சிட்டீங்க.
ஏண்டா, அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? நிரந்தரமான வேலை கிடைக்கிற வரைக்கும் தற்சமயம் ஏதாவது ஒரு வேலையை பாத்துக்கிட்டு
இருக்கேன். அண்ணா, அப்பாவோட பணத்தை கொடுத்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஒரு வேலை வாங்கிடுவேன்.
அப்பா பணமா? ஏண்டா, இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்ச பணத்தை தான்டா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க.
அதானே, படிச்சு முடிச்சு இத்தனை வருஷமாச்சே, ஒரு வேலையும் செய்யாம வீட்லயே உட்கார்ந்து இருக்கமே அக்கறையே இல்லையே.
அண்ணி என்ன பேசுறீங்க?
ஏய், அங்க என்னடா பேசுற? உன்ன படிக்க வச்ச செலவு, உன்னோட கல்யாண செலவு, தங்கச்சியோட படிப்பு செலவு, பத்தாததுக்கு அம்மாவோட இறுதி செலவு, இதெல்லாம் செஞ்சது எந்த பணத்துல இருந்து செஞ்சதுன்னு நினைக்கிற?
ஆமா, இதுக்கெல்லாம் நீங்க அப்படிதான் பெருசா செலவு செஞ்சிட்டீங்க.
பாத்தீங்களா, நான் அப்பவே நினைச்சேன் இவன் எப்படி பேசுறான்னு. ஒண்ணுமில்லாதது ஊதி பெருசா தீய வச்சுட்டாள உன் பொண்டாட்டி.
ஏமா சுகுணா, இதுல எல்லாம் ஏமா அவளை இழுக்கிற.
மாமா, அவன் பேசுறத கேட்டீங்களா? ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தவன ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா பொறுப்பா இருப்பான்னு பார்த்தா எங்களையே எதிர்த்து பேசுறான்.
எனக்கு உண்டான பணம் எனக்கு வந்தாகணும்.
எங்க பணம் இருக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு?
அப்ப வங்கியில இருந்த பணத்துக்கு என்ன கணக்கு?
கணக்கு கேக்குறியா? இந்தா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க.
என்னது, 10,000? வங்கியில இருக்கிற 1.5 லட்சம் ரூபாயில எனக்கு சேர வேண்டியது 50,000, தெரிஞ்சுக்குங்க.
ஏய், உன்னை ஏமாத்தி எடுத்துக்கிட்டு போற அளவுக்கு என்னோட நிலைமை இல்ல, அதை நீ தெரிஞ்சுக்க.
அதானே, நாங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சது எல்லாத்தையும் இந்த குடும்பத்துக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம்.
அதெல்லாம் எனக்கு தெரியாது.
ஏய் சேகர், இந்த புடி 10,000 ரூபா.
எனக்கு 10,000 வேண்டாம், அதையும் நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க.
சேச்சே, ஓம் பணம் எனக்கு எதுக்குடா?
அதான் எடுத்துக்கிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு வீணா பேசிக்கிட்டு இருக்கீங்க?
பவானி, பவானி, இங்க வாமா.
என்னங்க மாமா?
இந்தாமா, இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம், வச்சுக்க.
ஏ சேகர், இவங்களை இப்படி விட்டுட்டு நீங்க போயிட்டா அப்புறம் இவங்களோட நிலைமை?
நான் என்னமாமா செய்யறது, என்னோட வேலை அப்படி.
சரி, உங்களை நம்பித்தானே என் பொண்ணை கொடுத்தேன், இப்ப இப்படி பேசுறீங்க?
மாமா, திலீப் வேலைக்கு போவான், நீங்க கவலைப்படாதீங்க.
என்னமோ, எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்க கிளம்பி போறீங்க, செய்யுங்க. இனி நான் என்ன செய்ய முடியும்? எப்படி நடக்குமோ அப்படி நடக்கட்டும்.
என்னங்க சோந்து போய் வரீங்க?
வேலையே ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது பவானி.
மாப்பிள, நான் ஒன்னு சொல்லட்டுங்களா?
என்ன மாமா சொல்லுங்க.
இந்த பகுதியில எல்லாமே பெரிய உணவு விடுதிங்க தான் இருக்கு, நாம சின்னதா ஒரு உணவு விடுதி ஆரம்பிப்போம். விலை மலிவாகவும் நல்ல ருசியாவும் செய்ய ஆரம்பிச்சா நாம மக்களை கவர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
மாமா,
மாப்பிள்ள பட்டப்படிப்பு படிச்சவங்கள உணவு விடுதியில உட்கார சொல்றேன்னு நினைக்கிறீங்களா?
மாமா, நான் படிச்சதால யோசிக்கல, வேலை தேடணும்னே இவ்வளவு நாளா இருந்தேனே தவிர இப்படி ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும்னு எனக்கு தோணாம போயிருச்சே.
நான் சொன்னதுல உங்களுக்கு வருத்தம் இல்லையே?
வருத்தமா இருக்கு மாமா. எனக்கு கல்யாணமாகி 15 நாள்ல என்ன பெத்தவங்க போல இருந்த அண்ணனும் அண்ணியும் என்ன அனாதையா விட்டுட்டு போனாங்களே.
என்னங்க நீங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்க நம்மளோட இருக்க முடியும்? அவங்க கடமை முடிஞ்சதுன்னு அவங்க போனதுல என்னங்க தப்பு இருக்கு?
இல்ல பவானி, இன்னைக்கு வேலை விஷயமா போனப்போ அப்படியே வங்கியில போய் விசாரிக்கலாம்னு போய் கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டேன்.
எதுக்குங்க?
வங்கியில அப்பாவோட பணம் 1,50,000 ரூபாய அண்ணன் ஊருக்கு போகும்போது தான் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு.
அப்படிங்களா?
மாப்பிள்ள, அவங்களோட குணம் அதுதான் தெரிஞ்சு போச்சு, இனிமே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்?
ஆமாமாமா, கடையை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்வோம். அண்ணன் கொடுத்த 10,000 ரூபாயே முதலீடா போட்டு தொழில தொடங்குவோம்.
என்னங்க, ஊருக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க.
6 வருஷமாச்சு, அண்ணன் நாம எப்படி இருக்கோம்னு பாக்க கூட வரல. அவ்வளவு மன உறுதியோட இருக்கிறவரை நான் இத்தனை நாள் கழிச்சு பாக்க போறேன்.
இத பாருங்க, அப்படியே உங்க தங்கச்சி சுதாவோட கல்யாண விஷயத்த பத்தி சொல்லுங்க, அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு கேளுங்க.
இது கூட எனக்கு தெரியாதா? அண்ணன் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நாம நடக்க முடியும்.
அப்படியே கடுதாசியே போடுறது இல்ல, அதுவும் ஏன்னு கேளுங்க.
கேட்காம விடுவேனா? போய் 1 வருஷம் மட்டும் கடிதம் போட்டீங்க, இந்த 5 வருஷமா நாங்க போட்ட கடிதம் எதுக்கும் பதிலே போடல, ஏன்னு கேட்காம இருப்பேனா?
கோபமா கேட்டுறாதீங்க,
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பவானி.
திலீப், திலீப்.
யாரு யாரு? அண்ணே வாங்கண்ணே.
திலீப் எப்படி இருக்க?
இந்த 11 வருஷமா எத்தனை கடிதங்கள், இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்ல. ஆனா நீங்க நல்லா இருக்கீங்க, அது போதும்ண்ணே.
திலீப், நாங்க 1 வருஷத்திலேயே அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு மாத்தலாகி போயிட்டோம்டா.
நீங்க எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதுமே நீங்களே வேற ஊருக்கு மாற்றல் வாங்கிட்டு போனதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே.
திலீப்,
நம்ம கூட பிறந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்க போனதுலேருந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் எத்தனை கடிதங்கள் போட்டிருப்பேன்? எதுக்காவது வர்றேன் வரலன்னு ஒரு பதில் போட்டிருப்பீங்களா? உங்களுக்கு பயம், எங்க தம்பி பணத்தை கேட்பானோ தங்கச்சி பணத்தை கேட்பாளோங்கிற பயம்.
திலீப், அப்படி இல்லடா.
இப்ப பாருங்கண்ணே, எங்கிட்ட 20 பேர் வேலை செய்யறாங்க, நாங்க எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கோம்.
திலீப், நீ சொன்னதை போல நாங்க ஒன்னு விட்டு போயிருக்க கூடாதுதான், ஆனா ஒன்னு விட்டு போனதுனால தானே நீ இந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கே வளர்ந்துருக்க.
அண்ணே, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அண்ணி வரலையா?
அண்ணி நம்மளை விட்டு போய் 2 வருஷம் ஆகுது.
என்னென்ன சொல்றீங்க?
ஆமாண்டா, ஒரு விபத்துல கார் மோதி அங்கேயே இறந்துட்டான்.
என்ன எனக்கு சொல்லல?
சொல்லக்கூடிய நிலைமையில நான் உறவ வச்சுக்கலையே.
சரி, இப்போ பிள்ளைங்கள்லாம் எங்க இருக்காங்க?
பசங்க தானே, அவங்களால தானே நானே இங்க வந்திருக்கேன்.
புரியலையே.
திலீப், உங்க அண்ணி இறந்த பிறகு என்னால வேலைக்கு போக முடியல, அதனால வேலைக்கு விருப்ப ஓய்வு எழுதி கொடுத்துட்டு வந்த பணத்தை வச்சு பசங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன். ஆனா இப்போ அவங்க என்ன சரியா கவனிக்காம வீட்டை விட்டு வெளியில அனுப்புற நிலைமைக்கு வந்துட்டாங்க.
உண்மையா சொல்றீங்க?
உண்மைதான் தெரியும். எனக்கு சோறு கூட போடாம பல நாள் பட்டினியாவே இருக்க வச்சாங்கடா.
ஏன்?
வீட்டை அவங்க பேர்ல எழுதி கொடுக்க சொல்லி.
சரி, சாப்பிட்டீங்களா அண்ணே?
இல்லடா.
வாங்கண்ணே, முதல்ல சாப்பிடுங்க.
என்னங்க, யார் வந்திருக்காங்க? மாமா வாங்க. மாமா, என்ன மாமா, ஆளை இப்படி துரும்பா அழைச்சு போயிருக்கீங்க?
பவானி, அண்ணன் ஊர்ல இருந்து வந்த களைப்புல இருக்காங்க, முதல்ல சாப்பாடு போடு, அப்புறம் மத்ததெல்லாம் விசாரிக்கலாம்.
சரிங்க.
சேகர், இப்படி ஒரு அன்பான தம்பி குடும்பம் இருக்கும்பொழுது அந்த தருதலைகளோட ஏன் தான் இத்தனை வருஷம் நரக வேதனையில வாழ்ந்தோம்னு புரியாம இருந்த எனக்கு என்னோட சுயநலத்தால நான் செஞ்ச தவறுகள் தான் என்ன உணர்த்துறதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டு இருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை,
நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க.
பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நாம் நம்முடைய சுயநலத்தால் பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்கின்ற போது ஒரு காலகட்டத்தில் அந்த துன்பத்தினால் நாமே வீழ்ந்து மடியக்கூடும். சுயநலம் போன்று பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பெரிய கருவி வேறொன்றும் இல்லை. எனவே சுயநல விரும்பிகளாக இராமல் பொதுநல விரும்பிகளாக வாழ முயற்சிப்போம். அன்புள்ள அண்ணன், சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் நாகராஜ். இதில் பங்கு பெற்று ஸ்ரீஹரி, பிருந்தா, ஜெயக்குமார், ஹேமலதா, ராஜபக்ஷா.